நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவார் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் வாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூருடைக்காடர் சமாதி எந்த நிறமை காக்கவில்லை சமாதியை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய் இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல வரும் கேள்விகளுக்கு பதில்காணும் சத்சங்கமாக அமையும். அதன் பிரகாரம் இன்று ஒரு கேள்வி வந்திருக்கின்றது ஒரு நண்பரிடமிருந்து இன்று காலையில். அதை விட அந்த குடும்பத்தினர் கோடிட்டு அனுப்பி இருக்கின்றார்கள். எங்களுடைய புதன்கிழமை சத்சங்கத்தில் நாங்கள் வாசிக்கும் சில பகுதிகளை இவற்றிற்கு இன்று விடை காண்போம். இன்றைய சத்சங்கத்தில் அதன் மூலம் எங்களுடைய அறிவுத்திறனை நாங்கள் சிறிது சிறிதாக மெருகூட்டுவோம், வாழ்க்கையையும் சாதனையையும் மேம்படுத்துவோம் என்று எல்லாம் வல்ல பாபாஜி பரம்பொருளை இறைஞ்சி தொடங்குகின்றேன். முதலாவதாக அந்த கேள்வி, அந்த கேள்வி ஒரு நாளோ இரண்டு நாளுக்கு முதல் நான் போட்ட சிந்திப்போமா விலிருந்து வந்த ஒரு சொல்லை ஒரு அன்பர் கேள்வி தொடுத்திருக்கின்றார். அது என்ன கேள்வி என்றால், சுந்தரமூர்த்தி நாயனார் கூறிய கூற்றொன்று போட்டிருந்தேன், எங்களுடைய பேராசிரியர் மூலம் அது கிடைத்தது. அதாவது, நாங்கள் எங்களுடைய பிறவாமையை அடைய வேண்டுமென்றால் அடியார்களுக்கு அடியாராக தொண்டு செய்தால்தான் சீக்கிரமாக அதை அடையலாம் என்று சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அனுபவ வரலாறு கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு பாடல் மூலம். அப்போது அவருடைய கேள்வி என்னவென்றால், நாங்கள் இறை தொண்டு செய்வோம் என்றால் அவர் இறை பணியை சொல்லவில்லை, தொண்டு. இறை தொண்டு செய்தால் நாங்கள் வெகு சீக்கிரம் இறைவனை அடையலாம் என்று நினைத்திருந்தேன் ஐயா. புது அதை விட இரண்டு நிலை குறைந்த நிலையை அவர் கூறுகின்றார். இறை தொண்டல்ல, அடியார்களுக்கும் அடியாராக இருந்து தொண்டு செய்ய வேண்டும் என்கின்றார். இதனுடைய விளக்கம் எனக்கு புரியவில்லை. நான் இறை குரு தொண்டு செய்யும் போது அவர்களுடைய நேரடி தொடர்பில் இருக்கின்றேன். அதன் மூலம் நான் விரைவாக வீடு பெயற்றை அடையலாம் என்று நினைத்திருந்த என்னை இந்த கூற்று சற்று சிந்திக்க வைத்திருக்கின்றது. அதன் விளக்கம் தருமாறு கேட்கின்றார். அருமையான கேள்வி, எல்லோருக்கும் அந்த கேள்வி வரும். அதை பார்த்தார், ஏன் நான் அடியார்க்கு அடியாராக இருந்து தொண்டு செய்தால் மாத்திரம் நான் விரைவாக வீடு பெயர் அடைவேன் என்று ஏன் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சொல்கின்றார்கள்? இதை நாங்கள் சைவ சித்தாந்தத்திலும் கிரியா யோகத்திலும் சிந்திப்போம். இங்கு அவருடைய நிலையில் அடியாருக்கு அடியாராக தான் இருந்து வீடு பெயற்றை தான் அடைகின்றேன் என்று அவர் கூறுகின்றார். அவருடைய அந்த உடல் நிலையில், இறுதி உடல் நிலையில். ஆனால் எங்களுடைய நிலையை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படையில் பார்க்கும்போது, நாங்கள் அடியார்களுக்கு 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 அடியாராக இருந்து அந்த நிலையை எய்வோம், வெற்றி பெறலாம் என்பது எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கூற்றும், கிரியா யோகா பாபாஜியின் நான்கு தங்க விதிகளின் அடிப்படை கூற்றும். ஏனென்றால் நான் இன்னும் தாழ்த்துகின்றேன், இன்னும் கீழே போக வேண்டும் நாங்கள் தொண்டு செய்வதற்கு. அது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய இறுதி காலத்தில், இறுதி உடலில் அவர் பாடிய பாடல், இறைவனிடம் இறைஞ்சும் விடயம். ஆனால் நாங்கள் அந்த நிலையில் இல்லை சாதகரே, நாங்கள் இன்னும் கீழே இறங்க வேண்டும். ஆதலால் தான் மணிவாசகர் அழுது அழுது திருவாசகம் பாடுகின்றார். இதை விளங்கப்படுத்துவதற்கு, அடியேனுக்கும் 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 அடியேன் என்று. இது மிகவும் முக்கியமான சொல்லு கிரியா யோகத்தில் இருப்பவர்களுக்கு. நாங்கள் பாபாஜிக்கு அடியேனாக இருந்து விட்டாலே ஒருபடி எங்களை தாழ்த்தி கொண்டோம் என்றது உண்மை. அதை விட பாபாஜிக்கு அடியார்களாய் இருப்பவர்களிடம் அடியார்களாய் இருந்தால் இன்னொரு படி தாழ்த்தி கொண்டோம் என்பது உண்மை. ஆனால் வள்ளலார் சொல்லுகின்றார், புல்லு வரைக்கும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேனும் பெருமான். ஆகவே நாங்கள் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்றது வள்ளல் பெருமானின் வார்த்தை. அதைத்தான் பாபாஜியும் சொல்கின்றார். ஆனால் ஒரு சொல்லில் சொல்கின்றார், வள்ளல் பெருமான் அதை விரித்து கொடுக்கின்றார் 200 ஆண்டுகளுக்கு முன். ஆகவே எங்களுடைய நிலையில் நாங்கள் கீழே போய் தொண்டு செய்யணும். இறைவனின் உண்டிகளுக்குள் பணத்தை கொட்டிவிட்டு வந்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு நீங்கள் வீடு பேர் அடையலாம் இல்லை என்பதல்ல. ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கின்றார், தன்னுடைய நிலையில் இருந்து நான் அடியாருக்கு அடியேனாக இருந்து தொண்டு செய்து உன்னுடைய இறுதி நிலையை எனக்கு நீ நல்க வேண்டும் இறைவா என்று பாடுகின்றாராம் அந்த பாடலை. ஆகவே நாங்கள் அந்த நிலையை விட எவ்வளவு நிலை கீழாக இருக்கின்றோம் இந்த உடலில். ஆகவே நாங்கள் பலருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பது இங்கு செய்தியாக கிரியா சாதகர்கள் பார்க்க வேண்டும் என்பது மனதில் உணர்வில் தோன்றுகின்றது. ஆகவே நாங்கள் இறைவனுக்கு நேரடி தொண்டு செய்கின்றோம், பாபாஜிக்கு நேரடி தொண்டு செய்கின்றோம். அதனால் நாங்கள் வீடு பேறென்ற வண்டியை, பஸ் வண்டியை பிடித்து விடுவோம் என்று யாரும் நினைப்பில் வைத்திருந்தால் அவர்களுக்குரிய கூற்றுத்தான் இந்த சிந்திப்போமாவில் வந்த ஒரே ஒரு கூற்று, அடியேனுக்கும் அடியேன். ஆகவே நாங்கள் வள்ளலார் வழியையும் நினைத்து பார்க்க வேண்டும், பாபாஜியின் வழியையும் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த வழியில் நாங்கள் நிற்க வேண்டும், அதுதான் முக்கியம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அவருடைய நிலை, ஏன் அவர் இதில் கொஞ்சம் குழப்பமடைந்தார் என்பதற்கு இந்த விரிவான பதில் பாபாஜியார் மூலம் எங்களுக்கு கிடைக்கின்றது எல்லோருக்கும். ஆகவே அதன் வழி நிற்போம், வாழ்க்கையையும் சாதனையையும் வெல்வோம் என்று அதற்கு பதில் கூறுகின்றேன். அடுத்ததாக இந்த அன்பர்கள் கோடிட்டு அனுப்பிய விடயத்தை இன்று சற்று பார்த்து விடுவோம். அது என்ன? அந்த பக்கத்தை எடுக்கின்றேன். மனத்தை கோபம் இல்லாது புன்னகைக்க பழக வேண்டும். ஏழ்மையில் கூட நிறைவாக வாழலாம். எந்த ஆசையும் இதயத்தின் கிளர்ச்சியை உண்டு பண்ணாத நிலையை அடையலாம். பெயர் புகழ் ஆகியவற்றை கடந்து அடக்கத்தோடு வாழ வேண்டும். பகவினை கூட ஆசீர்வதிக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் மிகவும் கஷ்டமானவை. அது காமத்தை அடக்குவது மிகவும் கடினம். மாயை நம்மீது பரவச் செய்யும் மோகமே காமம். அது எப்போது மறையும் என்று குருவே தீர்மானிக்க வேண்டும். மனித முயற்சியால் முடியாது. எவ்வளவு அற்புதமான கருத்தை பாபாஜி இங்கு கொடுக்கின்றார். எங்களுடைய முயற்சி எல்லாவற்றிற்கும் தேவை. அதன் மூலம்தான் இறை அருளால், குரு அருளால் நாங்கள் அவற்றை வெல்லலாம் என்பது அடிப்படை கருத்து சைவ சித்தாந்தமும் எங்களுடைய கிரியா யோக கருத்துக்களும். இருப்பினும் பாபாஜி இங்கு கோடிட்டு காட்டுகின்றார், நீ எதை வென்றாலும் எவ்வளவு நேரம் எடுத்து வென்றாலும் அது மிகவும் கஷ்டமான ஒன்றை வெல்லுவது என்பது காமத்தை வெல்லுவது, அது உன்னால் நடக்காதென்று சொல்கின்றார் கோடிட்டு. அது இறை அருள் திருவருள் இருந்தால்தான் முடியுமே தவிர உன்னால் அதை மாத்திரம் அசைத்து விட முடியாது என்று சொல்கின்றார். மிகவும் அருமையான கருத்து. இதற்கு முனிவர்கள் சான்று, அருளாளர்கள் சான்று, மக்கள்கள் சான்று, எல்லோரும் சான்றாக அமைகின்றனர். இது அடுத்த வசனத்தை கேளுங்கள். ஒரு மேகம் மனிதனை மூடிவிட்டால் மேகம் விலகும் வரை அவன் காத்திருக்க வேண்டும். ஆதரவற்ற நிலை அது. கிரகணத்தை போன்றது சிந்தனையும் அறிவும். அப்போது வேலை செய்யாது. எனவே குருநாதரிடம் சீக்கிரம் நிவாரணம் கிடைக்க பிரார்த்திக்க வேண்டும். மோகத்தையும் மாயையையும் வெல்ல முடியாது, ஆனால் பால் வேறுபாட்டினை வெல்லலாம். வேறுபாடு மறையும் போது மயக்கமும் நீங்கும். ஒரு சிறிய சொல்லை கோடிட்டு கொடுக்கின்றார். சிந்தனை செல்கின்றது சைவ சித்தாந்தத்துக்குள். அதாவது இறுதி சொல்லாக அவர் இங்கு சொல்வது, காமத்தை வெல்ல முடியாது, மாயையை வெல்ல முடியாது, ஆனால் பால் வேறுபாட்டினை வெல்லலாம் என்று பாபாஜி கூறுகின்றார். அதன் மூலம் மயக்கம் மாயையும் மயக்கமும் வெல்லப்படும் என்று சொல்கின்றார். அதை நாங்கள் எவ்வாறு பார்ப்பது? சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை வைத்து என்று சிறிது சிந்திப்போம். இங்கு பால் வேறுபாட்டினை என்று அவர் கோடிட்டு காட்டுவது ஆண் பால் பெண் பால். இதை இந்த முறைப்படி நாங்கள் இதை வெல்லலாம், வெல்லத் தொடங்கலாம். அதாவது நாங்கள் அது பெண்ணாக இருந்தாலும் அதனால் காமம் எங்களுக்கு ஏற்படுகின்றது என்று வைத்தாலும், அதற்கு மாறாக ஆணை பார்த்து பெண்ணுக்கு காமம் ஏற்படுகின்றது என்று வைத்தாலும், இரண்டும் உடல். முதலாவது சிந்தனை, உடல் வேறு ஆன்மா வேறு. ஆகவே இது உடலில் ஏற்படும் இச்சை என்பதை தெளிவுக்கு கொண்டு வந்து கொண்டிருந்தால் அதிலிருந்து விடுபடலாம் என்பது பாபாஜியின் கருத்தாக அமையும் என்று நினைக்கின்றேன். அடுத்தது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து, இறுதி கருத்து. இந்த உலகத்தில் எல்லாருமே பெண்கள், ஒரே ஒரு ஆண், அது இறைவன். அந்த முறையில் இறைவன் ஒருவனே ஆண் என்று நினைத்தால், நாங்கள் எங்களை பெண் என்று உருவகித்து விட்டால் நாங்கள் இதிலிருந்து விலகி விடலாம். ஏனென்றால் நாங்கள் அந்த ஆணான சிவனிடம் நாங்கள் மோகம் கொள்வோமாக இருந்தால் அது நல்ல நிலையில் கொண்டே எங்களை முடிக்குமே தவிர பாதிக்காது. ஏனென்றால் அது அருட்சக்தி. ஆகவே அதன் மூலமாகவும் நாங்கள் இதிலிருந்து விடுபடலாம் என்று பாபாஜி அருமையாக சூட்சுமமாக கோடிட்டு காட்டுகின்றார் என்பது சைவ சித்தாந்த கிரியா யோகா அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம் என்பது இந்த அன்பருடைய கோடிட்டது உடைக்குரிய வசனத்துக்குரிய விடையாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக, வாழ்வில் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சிலருக்கு சில சிறப்பு தெய்வீக ஏற்பாடுகள் உள்ளன. பரஸ்பர அன்பையும் தொண்டையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே வளர்க்க கிரியா யோகம் முயல்கின்றது. சாதாரண மனிதன் பெண்ணை தாயாக பார்ப்பது கடினம். காமத்தோடு நோக்கினால் பெண் என்பவள் விஷம், ஆனால் தாயாக நோக்கினால் அமுதம். மனிதனை உலகியலுக்கு மேலும் மேலும் இழுக்கும் பெண் விஷம், ஆனால் அவனுக்கு ஆன்மீக ஒழுக்க வாழ்க்கையை தருபவள் அமுதம். மெதுவாக ஆனால் உறுதியாக கவனத்தோடு செல்லுங்கள். அன்பும் சரணாகதியும் உங்களுக்கு படிப்படியாக வெற்றியை கொடுக்கும். மேல் சொன்ன ஒரு வசன கூற்றுக்கு பாபாஜி மேலதிகமாகவும் தன்னுடைய கிரியா யோக அடிப்படையை வைத்து விளங்கக்கூடிய முறையில் இந்த விளக்கத்தை கொடுக்கின்றார். இங்கு அதற்கு பின் சொல்கின்றார், மனத்திற்கு பயிற்சி கொடுத்தலின் அவசியத்தை பக்குவப்பட்ட மனிதன் உணர்கின்றான். அது என்ன? மனத்திற்கு பயிற்சி கொடுத்தலின் அவசியத்தை பக்குவப்பட்ட மனிதன் உணர்கின்றான். அடுத்த வசனம், படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் இடையே வேறுபாடு ஏதும் அவனுக்கு தெரிவதில்லை. அறிவார்ந்த நிலையில் பாவம், பாவமின்மை, நன்மை, தீமை, உண்மை, பொய், செயல், செயலின்மை, தர்மம், அதர்மம் ஆகியவற்றுக்கிடையே வேறுபாடு தெரியும். இங்கு என்ன அவர் சொல்கின்றார் என்பதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தை வைத்து பார்ப்போமாக இருந்தால், மனத்திற்கு பயிற்சி கொடுத்தலின் அவசியத்தை பக்குவப்பட்ட மனிதன் உணர்கின்றான். நாங்கள் பக்குவப்பட வேண்டுமென்றால் மனத்திற்கு நாங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பது பாபாஜியின் கருத்து. இந்த பயிற்சியை சைவ சித்தாந்தம் எவ்வாறு எங்களுக்கு தந்திருக்கின்றது? இலகுவான முறையில் உன்னுடைய மனத்தை நீ பாலமாக சிந்தி, அதை மடக்கு பாலமாக சிந்தி, நல்லவை உனக்கு பொறிகள் மூலம் கிடைக்கும் போது அதை எடுத்துக்கொள் நேரடி பாலமாக, கெட்டவை கிடைக்கும் போது உன்னுடைய மனதை மடக்கு பாலமாக்கு, அதாவது மனதை அடக்கிவிடு, அது உன்னை பாதிக்காது. ஆகவே மனதை செயல்பட வைக்க வேண்டும், செயல்படாமையாக வைக்க வேண்டும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதற்கு பேராசிரியர் தந்த ஓமானம் பாலம், மடக்கு பாலம். அதை நாங்கள் பலமுறை பார்த்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் அந்த வழி நிற்கும் போது இவற்றில் நாங்கள் தெளிவு நிலைக்கு வருவோம். வரும்போது இந்த இரட்டைகள் எல்லாம் எங்களுக்கு புரியும். நன்மை, தீமை, வெற்றி, தோல்வி என்று இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் விடயங்கள், உண்மை என்ன, பொய் என்ன, நாங்கள் யார், எல்லாமே புரியும். மனதை நாங்கள் பார்க்க ஒழிக்கிட்டோம் என்றால் முழுமையாக அதை பார்ப்பதற்குரிய ஒரு உத்தி தான் மடக்குப்பால உத்தி என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்கின்றார். அடுத்ததாக சொல்கின்றார், இவற்றை நாங்கள் பாவிக்கும் போது நாங்கள் குருவுக்கும் இறைவனுக்கும் அடங்கலாம் என்பது அடுத்த உத்தியாக கொடுத்திருக்கின்றார் பாபாஜி. நாம் வாசித்தது அடுத்ததாக சொல்லப்படுகின்றது, ஒரு கடவுள், ஒரு குரு, ஒரு மார்க்கம், ஒரு மந்திரம், ஒரு வழிகாட்டி. ஐந்து விடயங்கள், கடவுள், குரு, மார்க்கம், மந்திரம், வழிகாட்டி ஆகியவை மிக ஆச்சரியமாக செயல்படும். இங்கு ஓர் உளவியல் மார்க்கம் சாதனைக்கு மிக இன்றியமையாதது, புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த ஐந்தையும் நாங்கள் எல்லாவற்றிலும் ஒன்றையே நோக்கி செல்வோமாக இருந்தால் அது எங்களுடைய சாதனையில் மிக விரைவாக வெற்றியை தரும் என்பது பாபாஜியினுடைய வாக்கு. ஆகவே அது குருவாக இருந்தால் ஒரு குரு, அது ஒரு மார்க்கமாக இருந்தால் ஒரு மார்க்கம், ஒரு மந்திரமாக இருந்தால் ஒரு மந்திரம், வழிகாட்டியாக இருந்தால் ஒரு வழிகாட்டி, கடவுளும் ஒன்று. ஆகவே இதில் நாங்கள் பலரும் தவறவிடுகின்றோம். கிரியா யோகத்தில் இருந்து கொண்டே இங்கு ஏதோ குறைகின்றது என்று நச்சுக்கொண்டு இன்னொரு இடத்திற்கு தாவுகின்றோம். ஆனால் கிரியா யோகத்திலும் வளர்கின்றோம். ஆனால் அந்த மனம் எங்களை விடுவதை, அந்த நம்பிக்கையை எங்களுக்கு முழுமையாக ஊட்டாத காரணத்தால், எங்களுடைய மனம் காரணமாக சிலர் பலர் பல இடங்களுக்கும் தாவுகின்றோம். அது கோவில் வழிபாடாக இருக்கலாம், இன்னொரு மார்க்கமாக இருக்கலாம், அங்கே அற்புதங்கள் நடக்கின்றது என்பதாக இருக்கலாம், எதுவுமாக இருக்கலாம். பாபாஜியின் கூற்று என்ன? ஒன்று, ஒன்று மாத்திரம். ஒரு கடவுள், ஒரு குரு, ஒரு மார்க்கம், ஒரு மந்திரம், ஒரு வழிகாட்டி. ஆகவே மிகவும் அற்புதமான விடயத்தை பாபாஜி இங்கு கொடுக்கின்றார். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்து 36 தத்துவங்கள் நாங்கள் யார் என்று உணரும் போது இவை எல்லாம் வெளிவரும் என்பது இங்கு அடங்கிய செய்தி என்று உணர்கின்றேன். அடுத்ததாக அதற்கு சில ஓமானங்கள் கொடுக்கப்படுகின்றன. அவர்கள் கோடிடவில்லை, பின்னர் ஒரு வசனத்தை கோட்டிருக்கின்றார்கள். ஒரு கடவுள், ஒரு குருவை வழிபடுவது ஏக நிஷ்டை. ஏகம் என்றால் ஒன்று, அது ஆன்மீக சொல்லுக்குரிய கருத்து. ஆகவே இந்த ஒரே விடயம் என்று ஐந்து இடத்தை பாபாஜி கோடிட்டு காட்டினதற்குரிய பெயர் ஏக நிஷ்டை. ஒன்றையே வைத்து நீ நிஷ்டையில் இரு என்பது அதனுடைய பொருளாக எடுப்போம். குருவின் பார்வையில் குரு துரோகியத்தை விட அதிக தண்டனைக்குரிய வேறு ஏதும் இல்லை. இது நாங்கள் மிகவும் முக்கியமாக தொண்டு நிலையில் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். ஆனால் குருவோடு சம்பந்தப்பட்டு நாங்கள் தொண்டு செய்யும் இடங்களில் நாங்கள் செய்கின்றோம், நான் செய்கின்றேன் என்று குருவை எதிர்த்து நாங்கள் எதில் செயல்படுவோமாக இருந்தாலும் அதில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அது குரு துரோகமாகவும் அமைந்துவிடும். ஆகவே அது ஏன் அந்த மாயை எங்களை கொண்டே அந்த இடத்தில் சிக்க வைத்துவிடும்? நேரடியாக அது தெரியாவிட்டாலும் ஒரு நேரத்தில் அது சிக்க வைத்துவிடும். ஏனென்றால் அதில் எங்களை தப்புகள் கூட செய்வதற்கு இந்த தொண்டு எங்களை ஆட்கொள்ளும் என்று அடியேன் உணர்கின்றேன். ஆகவே நாங்கள் தொண்டு, அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி, பாபாஜியின் தங்க விதியில் நிற்கும் போது குருவை முன்வைத்து நிற்க வேண்டுமே தவிர எங்களை முன்வைத்து நின்றால் இந்த வழியில் நாங்கள் சிக்கப்படுவதற்கு சந்தர்ப்பம் உண்டென்று உணர்கின்றேன். ஆகவே இவ்வாறு பணி செய்வதால் வெற்றி கிடைக்கும் என்பது அல்ல, குருவை முன்வைத்து செய்ய வேண்டும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. குரு திருவை வைத்து செய்யுங்கள், குரு பணி இறைப்பணி என்று படிக்கின்றோம். அதை இங்கு ஞாபகப்படுத்துவோம். அடுத்ததாக சொல்கின்ற ஒவ்வொரு அருளாளரும் ஓர் ஆன்மீக ஏரி. ஏரியின் தூய்மை அதில் பெறும் பொருட்களை பயன்படுத்துவோர் ஏரியின் தூய்மை அதில் சேரும் பொருட்களை பயன்படுத்துவோரை பொறுத்தது. அருளாளர் தாமரை இலை போல வாழ்கின்றார். அருளாளர் தெய்வம் குருவின் அருள் என்பது வாய்க்கால் நிரம்பி வழிவதை போன்றது. அருளின் அளவு பெருக பெருக வாய்க்காலின் சாய்மானம் உயரும். சாய்மானத்தில் உள்ள கல் ஆழத்தில் இருக்க இருக்க அது நீரில் பட்டு மாறிவிடும். இதில் எங்களை குருவாக உருவகிக்க கல்லாக உருவகிக்கின்றார் பாபாஜி. அதாவது ஒரு ஏரியில் நீர் சேரும் போது அதற்கு அணையாக இருக்கும் கல் அணையாக இருக்கின்றது. நீரின் அளவு கூட 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 எல்லாம் நீரில் அமிழ்கின்றது. கல் கற்பகுதிகள் அந்த நீரில் முழுமையாக அமிழ்ந்து போது அந்த கல் முழுமையாக அந்த நீரில் அடங்கி இருப்பது போல நாங்களும் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் குரு அருளாளர்கள் குரு கடவுள் நிலையை பின்பற்றி போகும்போது அவர்களுடைய அருள் எங்களை மேலே உயர்த்தி உயர்த்தி செல்லும் போது நாங்கள் கல்லாக கீழே கீழே சென்று அந்த அருளை வெல்ல வேண்டும் என்பதை இங்கு மறைமுகமாக சொல்லப்படுகின்றது. எங்களை அருள்நிலை உயர்த்துகின்றது. அருள்நிலையை நீரென்று எடுத்தால் நாங்கள் மேலே மிதப்பதற்குத்தான் சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் ஆன்மீகத்தில் நாங்கள் அதற்கு கீழே போக போக அருள் மேலே போக போக எங்களை முழுமையாக நாங்கள் அருளுக்குள் வைத்திருப்பதற்கு சந்தர்ப்பம் உண்டு. மேலே மிதக்க யோசித்தோம் என்றால் மாயையின் பிடியில் சிக்குவோம். ஆகவேதான் குரு பணி இறைப்பணி வைத்து நாங்கள் நிற்க வேண்டும் என்பது பாபாஜியின் இந்த சொல்லின் கூற்றாக அடியேன் உணர்கின்றேன். அடுத்ததாக சொல்கின்றார், ஏரியை பற்றி பார்த்து விட்டோம். அடுத்ததாக சொல்கின்றார், சீடன் குருவிடம் முழுவதுமாக சரணடைய உறவு இன்னும் வளரும். பூஜை அறையே தபோவனமாக வேண்டும் என்று சொல்கின்றார். அதாவது சீடன் குருவிடம் முழுவதும் சரணடைய, அது என்ன முழுவதும் சரணடைய? சரணடைவது என்பது ஒரு பொது சொல்லு. முழுவதும் சரணடைவது என்பது தன்னலமற்ற சரணாகதியிலிருந்து, சாரி, தன் நலமான சரணாகதியிலிருந்து தன் நலமற்ற சரணாகதியை அடைதல் தான் முழுமையான சரணாகதி என்று பாபாஜி சொல்லி தந்திருக்கின்றார். ஆனால் ஒன்றிலிருந்துதான் மற்றதுக்கு நாங்கள் பயணம் செய்கின்றோம். ஆனால் ஒரு நேரத்தில் நாங்கள் முழுமையாக தன்னலத்தை துறந்து தன்னலமற்ற சரணாகதி அடைய வேண்டும் என்பது பாபாஜியின் கூற்றாக எடுத்துக்கொள்வோம். அப்படி அமைந்துவிட்டால் நீங்கள் வளரும் ஆன்மீகம் ஒரு பூஜை முறையே தபோவனமாகும் என்கின்றார் பாபாஜி. அதாவது உங்களுடைய சூழலே ஒரு அருளால் சூழப்பட்ட நிலை வந்துவிடும். தபோவனம் என்பது குறிய பொருள். அதுவாக அந்த காலத்தில் இருந்தது ஒரு ஆச்சிரமத்தை, ஆச்சிரமத்தில் நல்ல விடயங்கள் நடந்து கொண்டு போகும் போது அந்த ஆச்சிரமத்தை தபோவனம் என்று அழைப்பார்கள். ஏனென்றால் அந்த ஆச்சிரமத்தில் எல்லா பகுதிகளும் அருள் சார்ந்ததாக இருக்கும் என்பது தபோவனத்தின் கருத்தாக பேராசிரியர் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் அவர் விவேகானந்தருடைய தபோ ராமகிருஷ்ண விவேகானந்தருடைய தபோவனத்தில் அவர் இருந்தார் தன்னுடைய காலத்தில். ஆகவே அதை அவர் கூறியிருந்தார் ஒரு இடத்தில், அதை இங்கு நினைவு கூறுகின்றேன். சீடனின் அன்பும் சேவையும் குருவை கவரும் போது அவர் மான் தோளில் சீடனருகே அமர்ந்து தம் நம் குருவை செதுக்குகின்றார். இது மிகவும் அரிது, எவ்வளவு அற்புதம். இங்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? இது சித்தர்மார்களாலும் கூறப்பட்ட விடயம், பாபாஜியாலும் ஏதோ ஒரு புத்தகத்தில் ஜோதி ராமையா அவர்கள் போட்டிருக்கின்றார்கள். இந்த மான் தோல் புலித்தோள்களிலிருந்து தியானம் செய்யும் முறை என்னத்திற்காக என்று சொல்லும் போது அடியேனின் நினைவுக்கு வருகின்றது, மான் தோளிலிருந்து தியானம் செய்வது என்பது பக்தி நிலையை நாங்கள் அடையும் மார்க்கம், அதற்குத்தான் மான் தோல் பாவிக்கப்படுகின்றது. பக்தி என்றால் ஞானத்தை அடையும் மார்க்கத்தினர் மான் தோலை பாவிப்பார்கள் என்று பாபாஜி குறிப்பு தந்திருக்கின்றார் ஒரு இடத்தில் யோகியார் மூலம். ஆகவே இதில் சொல்லப்படும் கருத்தை பாபாஜி என்ன சொல்கின்றார் என்றால், நாங்கள் இந்த அன்பு தொண்டு இந்த இரண்டிலும் சீடன் அன்பும் சேவையும் குருவை கவரும் போது, அதாவது நாங்கள் தன்னலமற்ற நிலையில் இந்த அன்பையும் தொண்டையும் செய்யும் போதுதான் அது குருவை கவரும், மறந்துவிடக்கூடாது. தனியாக தொண்டு அன்பு செய்து நாங்கள் இறைவனை கவர முடியாது. அதில் படிப்படியாக முன்னேறி தன்னலமாக செய்வதை தன்னலமற்றதாக முழுமையாக மாற்றினால்தான் அது குருவையும் திருவையும் கவரும். அந்த நேரத்தில் குருவானவர் சீஷியன் பக்கத்தில் இருந்து அதை நீங்கள் சூட்சுமமாகவும் பார்க்கலாம், தூலமாகவும் பார்க்கலாம், எங்களை செதுக்குவார். அதாவது செதுக்குவார் என்றால் அந்த இருக்கையில் இருப்பது ஞானத்தை அடைவதற்கு என்பது பாபாஜியின் ஒரு இடத்தில் கூற்று. ஆகவே நாங்கள் ஞான நிலையை முழுவதுமாக அடைய விரும்பினால் பாபாஜி எங்களுடன் இருந்து எங்களுடைய குறைகளை செதுக்கி எறிந்துவிட்டு எங்களை முழுமையான ஒரு ஆன்மீகத்துக்கு இறை பணி அல்ல, இறுதியான பதி ஞானத்திற்கு எங்களை தயார்படுத்துவது செதுக்கல் என்றெடுக்கலாம் சைவ சித்தாந்தத்தில் படித்த முறைப்படி. ஆகவே குருநாதர் எங்களை மான் தோளில் வைத்து எங்களை செதுக்குவார் என்பது எவ்வளவு அற்புதமான விடயம். இதையெல்லாம் ஒரு உதாரணமாக மான் தோளில் வைத்து செதுக்கின்றார் என்றால் அவர் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருந்து செதுக்குவார் என்பது நேரடி பொருள் அல்ல. உங்களுடன் பயணித்து ஒன்றாக இருந்து உங்களை செதுக்கி இறுதியாக இருக்கும் பல சில விடயங்களை விட வேண்டிய விடயங்களை செதுக்கி அதை வழியால் எடுத்து உங்களை உருவகப்படுத்துவார் பதிஞானத்துக்கு என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மூலம் நாங்கள் இங்கு பொருள் கொள்ளலாம். அடுத்ததாக சொல்கின்றார், பல வீணங்களையும் கெட்ட குணங்களையும் விட்டு நல்ல குணங்களையும் உள்ளாற்றல்களையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இது செதுக்கும் போது அது எங்களுக்கு நடைபெற்றுவிடும் குருவருளால். இது கேள்விக்குரிய விஷயம். மிகுதியான மக்களுக்கு எது நல்ல குணம் எது கெட்ட குணம் என்பதே தெரியவில்லை. அதனால்தான் பெரியவர்கள் நீ தலையில் பெரியவர்கள் நீ உன்னை அறி என்று திரும்ப திரும்ப காதுகளில் உரக்கச் சொல்கின்றார்கள். இது ரமணரின் வாக்கு. இதே போல் எல்லா அருளாளர்களும் இதை ஒவ்வொரு முறைகளில் சொல்கின்றார்கள். உன்னை அறி, உன்னை அறி என்று எங்களுடைய கிரியா யோகத்திலும் சொல்லப்படுகின்றது. ஆனால் சைவ சித்தாந்தத்தில் விளக்கத்துடன் சொல்லப்படுகின்றது, நாங்கள் எப்படி எங்களை உள்ளே அறியலாம். அதற்குத்தான் இந்த 36 தத்துவங்களும் அடிப்படை சைவ சித்தாந்த கருத்துக்களும் நாங்கள் படிக்க வேண்டும், படித்திருக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்பது இங்கு செய்தி. அடுத்ததாக, ஆனால் நம்மை பற்றி நமக்குத்தான் நன்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம் நான் எனது என்ற குருட்டுத்தன்மை வேறு. அது கூட எங்களுடன் தங்கி இருக்கின்றது என்பது அதன் பொருள். நீங்கினால் எல்லாம் மாறுகின்றது, மயக்கம் நீங்குகின்றது. அதாவது நான் எனது நீங்கினால் எல்லாமே மாறிவிடுகின்றது, மயக்கம் மறைகின்றது என்று சொல்வது நாங்கள் இந்த மாயை கண்மங்களில் இருந்து விடுபடுகின்றோம் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை விளக்கம். நான் எனது என்பது சேர்ந்தால் குழப்பம், உலகினால் தெளிவு. இதற்கு பெயர்தான் மாயை. ஆகவே இந்த மாயை இரண்டு விதமாக தொழிற்படுகின்றது என்று நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம், சுத்த மாயை, அசுத்த மாயை. ஆகவே இந்த மாயை என்பதை சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்கின்றார், அதை நாங்கள் கெட்டதாக ஒருபோதும் நினைத்துவிடக்கூடாது. சுத்த மாயையை வைத்துத்தான் இறைவனங்களை படைக்கின்றார். காரண உடலிலிருந்து துவங்கி கீழே கஞ்சுக உடல், குண உடல், சூட்சும உடல், தூள உடல் கொடுத்து எங்களுடைய வினைகளை அனுபவிக்க விடுகின்றார். ஆகவே மாயை என்பது முக்கியமாக எங்களுக்கு தேவை. ஆனால் கீழ் உடல்களில் நாங்கள் சஞ்சரிக்கும் போது இந்த மாயையின் அசுத்த மாயை பகுதிதான் எங்களுக்கு விளக்காக இருந்து எங்களுடைய கண்ம வினைகளை எங்களை அனுபவிக்க பண்ணி, அதன் மூலம் அனுபவம் பெற பண்ணி எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ஆகவேதான் இந்த அசுத்த மாயையை கீழ்நிலையில் இருக்கும் மாயையை சைவ சித்தாந்தம் அதை ஒரு விளக்காக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பேராசிரியர் சொல்லித் தந்திருக்கின்றார். விளக்கொளியுடன் தான் நாங்கள் பயணம் செய்கின்றோம் இந்த சகல வக்கத்தினர். அந்த விளக்கொளி நாங்கள் மேலே 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 இறையை நோக்கி செல்லும் போது, சிறிது சிறிதாக எங்களுக்கு இறை ஒளி படத் தொடங்கும் போது, அதாவது சூரிய ஒளியை உபமானமாக எடுங்கள், இருட்டிலிருந்து நீங்கி கொண்டு போகும் போது சூரிய ஒளியால் முழுமையாக நாங்கள் ஒளிக்குள் அடங்கும் போது எங்களுக்கு இந்த விளக்கொளி தேவைப்படாது. அதன் பின் விளக்கொளி மறைய நாங்கள் இறை ஒளியை அடைகின்றோம் என்பது சைவ சித்தாந்த விளக்கம். ஆகவே மாயை தேவை, மாயை தேவையில்லை என்பது அல்ல, அதை பாவித்து அனுபவத்தை பெறுவதற்குத்தான் இந்த மாயையை இறைவன் அதை உபயோகித்து எங்களுக்கு இந்த தனுகரண போன போகங்களை கொடுத்து எங்களை அவர் அதிலிருந்து ஆணவ மலத்திலிருந்து விடுவிக்கின்றார் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை. ஆகவே மிகவும் பாபாஜியின் புத்தகத்தில் மிகவும் சுருக்கமாக இந்த விடயங்கள் கொடுக்கப்படுகின்றது. சொல்லளவில் எங்களுக்கு புரியவில்லை. ஏனென்றால் அதை அதே சொல்லை உலகியலில் பார்த்தால் உலகியல் அளவில் அது ஏதோ ஒரு வேதாந்த சொல்லாக புரிந்துவிடும். சரி, பாபாஜியை கும்பிடுவோம், பாபாஜியை பின்பற்றுவோம், சரி, அதற்கு மேலாக பாபாஜியின் சாதனையை செய்வோம் என்ற அளவுக்கு நாங்கள் செல்லலாம். ஆனால் அதற்கு மேல் செல்வதற்கு இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து முக்கியம். ஆகவேதான் பாபாஜி அதை எங்களுக்கு ஊட்டுகின்றார் சிறிது சிறிதாக. ஆகவே நாங்கள் அதன் வழி நின்று அதிலிருந்து தப்புவோம், வாழ்க்கையை வெல்வோம், சாதனையை வெல்வோம் என்று சொல்லி இன்று யான் சத்சங்கத்தை இத்துடன் முடித்து, இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமஹ. இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள், உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
சங்கமாக அமைந்தது. அதில் இன்றைய கேள்விக்கு மிகவும் தெளிவான சுருக்கமான விளக்கங்கள் தரப்பட்டது. அதை நாங்கள் உருவாக்கினோம். இருப்பினும் மீண்டும் ஒரு கல்வி மீட்டர் செய்வோம்னா இன்னும் மனதில் ஆழமாக பணியும் என்று நினைக்கின்றேன். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் கூறிய விடயம் பற்றிய சில கருத்துக்கள், இதை தொண்டாக செய்தால் விரைவாக செய்தல் பற்றியும், அடுத்தது அடியாருக்கு அடியாக இருந்து தொண்டு செய்தல் வீடு கட்டி அடையலாம் என்ற கருத்து தெளிவாக கூறப்பட்டது. மனத்தை கோபமில்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியத்துவம், கிரணத்தை போன்று சிந்தனையும் அறிவும் இருப்பது பற்றியும், காமத்தை வெல்ல முடியாது, மோகத்தை வெல்ல முடியாது என்பது பற்றியும், உடல் வேறு ஆன்மா வேறு என்ற கருத்துக்கள், சிவனிடம் மோகம் கொள்வது நலம் என்பது பற்றிய கருத்து, காமத்துடன் பெண்ணை நோக்கும் போது விஷமடைவோம், ஆனால் அதே பெண்ணை அன்புடன் நோக்கும் போது அமுதமாகவும் இருக்கின்றது கருத்து கூறப்பட்டது. அதில் அநேகமான அறிவிப்பு தருவிருப்பீர்கள். மனத்திற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சித்தாந்தம் அவருக்கு சிறப்பாக கூறிய கருத்தில் வந்தார். அடுத்து பாலம், உனக்கு பாலம் பற்றிய உதாரணங்கள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு மீண்டும் அதன் மூலம் அந்த கருத்துக்கள் விளங்கப்பட்டது. அடுத்ததாக ஒரே கடவுள், ஒரே குரு, ஒரே மந்திரம், ஒரே மார்க்கம், ஒரே வழிகாட்டு, இந்த ஐந்திலும் ஒன்று வருவதுதான் ஏகநித்திரை என்று அழைக்கப்படும் என்ற கருத்து தெளிவாக கூறப்பட்டது. அதை உள்வாங்கினோம், தெளிவாக இருந்தது. அடுத்ததாக மிக முக்கியம், எல்லா கிரியாசாரர்களுக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது, தெரியும், தெரிந்தும் தெரியாமலும் குருத்ரோகம் நாங்கள் ஒரு நாளும் செய்யக்கூடாது, அது தண்டனைக்குரிய குற்றமா குற்றம். இருந்தாலும் குருத்ரோகம் செய்யும் போது குருவிடமிருந்து சீடனுக்கும் கிடைக்கும், இதில் முற்றும் இல்லாமல் போகும் என்பதை நாங்கள் நன்றாக உணர வேண்டும். அடுத்து தன்மலமற்ற சரணாகதி அடைய வேண்டும் என்பது கட்டாயம், முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டது. பூசையறையே தபோகுணமாக அமையும் என்ற கருத்துக்கள் தெரியப்பட்டது. அதற்கு மான்தோல் குடித்தோல் இருந்து தியானம் செய்யும் போது ஞானத்தை அடைவது பற்றிய கருத்து. மாயை தேவை என்பதை நாங்கள் உணர வேண்டும். அப்படிதான் அதனுடைய எங்களுக்கு செய்வதற்கு இலகுவாக இருக்கும். இறுதியாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை நாம் நன்றாக திரும்ப திரும்ப படிக்கும் போதுதான் நாங்கள் இந்த மெய்யாயோகத்தையும் மத்திய அரசு ஒருபடலாம் என்பது இறுதியாக தெளிவாக கூறப்பட. எனவே நாங்கள் அதன்படி நடந்து சாதனைகளை பெருக்கி அருளை பெறுவோமாக. நன்றி. ஓம் பிரியா பகவாதி நமவோம். ஓம் சிவாய நம்.
நன்றி இறைவனையா, முடிந்தளவு அதை சுருக்கமாக சொல்லியிருக்கின்றீர்கள். அந்த ஒரே ஒரு சொற்பிழை தான் அது எனக்கு காதுக்கு கேட்டபடியால், ஏக நித்திரை அல்ல ஏக நிஷ்டை என்பது அதனுடைய பொருள். அது பரவாயில்லை, அது நான் சொல்லும் போது உங்களுக்கு தவறாக காது கேட்டிருந்தாலும் அதை இங்கு சரியான முறை உச்சரிக்கின்றேன். ஏக நிஷ்டை என்பது அதன் சொல்லு. நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரிய பாபா ஜனமோம், ஓம் சிவாய நம.
தொன்று நடந்துகிட்டு இருக்கு. சத்சாங்கத்துக்கு சிறப்பா நல்லா பேசுவோம். தொடர்ந்து நீங்க சத்சாங்கத்தை.
நன்றி கார்த்திகேயா, உங்களுடைய பணி காரணமாக இன்று உங்களுடைய கருத்துக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அடுத்த முறை அதை பற்றி நாளை பேசுவோம் என்று சொல்லியிருந்தீர்கள். மிகவும் சிறப்பு தொண்டு முன்வைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம்தான். நன்றி சொல்கின்றேன் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.